கர்த்தர் செப்டம்பர் மாதத்தின் வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கும் வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு
பெலன் கொடுப்பார்,
பெலன் கொடுப்பார்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு,
கர்த்தர் தமது ஜனத்திற்கு
சமாதானம் அருளி,
சமாதானம் அருளி
அவர்களை ஆசீர்வதிப்பார்,
அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். ரெண்டு காரியம் இருக்குது. ரெண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து அதனோடு கூட அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இதில் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று தேவ பெலன், இரண்டாவது தேவ சமாதானம். ரெண்டு காரியங்களை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் தேவ பலத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பலவீனராய் நாம் ஒருபோது இருக்கக்கூடாது. பலன் அவசியம். வேதம் முழுவதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலவான்களாகவே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். பலவானார்கள். பலவான் என்றால் சரீரத்தில் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவில் நாம் பலசாலிகளாய் இருக்க வேண்டும். சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கணும், ஆனால் ஆத்மாவிலே பலசாலிகளாய் இருக்க வேண்டும். ஆமேன். பலசாலிகளாக இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் காரியம். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தனக்கு என்று தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவனுடைய சந்ததியை தனக்கென்று பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை நடத்தி வந்தார். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு பலன்? அதுதான் இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுத்தார் என்பதற்கு ஒரு இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:22 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்,
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்,
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன்
அவர்களுக்கு உண்டு,
அவர்களுக்கு உண்டு. அதே பேஜ்ல 24 8 வசனத்தையும் வாசிக்கலாம்.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்,
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்,
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன்
அவர்களுக்கு உண்டு,
அவர்களுக்கு உண்டு.
அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து,
அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து,
அவர்கள் எலும்புகளை நொறுக்கி,
அவர்கள் எலும்புகளை நொறுக்கி,
அவர்களை தங்கள் அம்புகளாலே,
அவர்களை தங்கள் அம்புகளாலே
எய்வார்கள்,
எய்வார்கள். என்ன ஒரு ப்ராபெட்டிக் வேர்டு பாருங்க. இந்த வார்த்தை 23 22 வசனத்திலே ஷார்ட்டா சொல்றாரு, அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு. 24 அதை கொடுத்து டிஸ்கிரைப் பண்றார். அந்த பலத்தினால் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அதனால என்ன நடக்கிறது? அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி, அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் இந்த எண்ணாகம் 24:8 படிதான் இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினாலே சத்துருக்களை பட்சித்து போடுகிறார்கள், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போடுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக எந்த ராணுவம் நிற்க முடியாதபடி மிகப்பெரிய பலசாலிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பவர் அவங்கள்ட்ட. இலங்கையிலே பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக யுத்தம் நடந்துச்சு. கடைசியிலே சில சதிகளின் மூலமாக தமிழர்கள் அதில் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஒரு இனம் எப்படி ஒரு அரசாங்கத்தையே சவால் விட்டு நின்று இத்தனை 30 வருஷம் சர்வை காட்சி தெரியுமா? எப்படி இந்த விடுதலை புலிகளுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதனுடைய உண்மை ரகசியம் என்னன்னா, அது இஸ்ரேல் இருந்து கிடைச்ச பலன். இவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த எல்டிடிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தது இஸ்ரேல் ராணுவம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட போய் பயிற்சி எடுத்ததுனால தான் இவ்வளவு காலம் அவங்களால் அவ்வளவு தூரம் நிக்க முடிஞ்சது. அந்த பலத்தை கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. அவங்க ஆம்ஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்ஸ் சப்ளை பண்ணாங்க இஸ்ரேல் இருந்து கிடைச்சது. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற பலன் சாதாரணமானதல்ல. நம்மை கர்த்தர் பலசாலிகளாய், ஆவிக்குரிய பலசாலிகளாய் வைக்கிறார். இந்த பலத்தை வைத்து நாம் சத்துருக்களை நிர்மூலம் பண்ண வேண்டும். ஆமென். எதுக்காக அந்த பலன்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக அந்த பலன்? எனக்கும் பலன் இருக்கு பாரு, அதல்ல. அந்த பலத்தை வைத்து சத்துருக்களை நிர்மூலமாக்கி அவன் எலும்புகளை நொறுக்கி அவர்களை, அவர்களுக்கு விரோதமாய் நம்முடைய அம்புகளை நாம் எய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. தேவ பிள்ளைகள் பலசாலிகளாக இருக்கணும். உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பலன், அபிஷேகத்தில் நமக்கு கொடுக்கிறதான பலன், இதற்கு இணையானது எதுவுமே இல்லை. பாத்தீங்களானால், இருக்கிற இந்த மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படம், திரைப்படம்னா அந்த காலத்துல அட்டாரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது ஞாபகம் தான் இருக்கு. நல்லா ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒரு படம் வந்துச்சு. இது வந்து ஒரு அருமையான ஆங்கில படம். இன்னைக்கு வந்து நம்ம டிவி ஆன் பண்ணாலே டிஸ்கவரி சேனல்ல எங்க பார்த்தாலும் அனிமல்ஸ் நம்ம பார்க்கறோம். அன்னைக்கு அந்த காலத்துல வந்து டிவி கிடையாது, அனிமல் சேனல்ஸ் வந்து பார்க்க முடியும், எதுவுமே இருக்காது. அந்த டைம்ல வந்து ஹட்டாரின்னு ஒரு படம் வந்துச்சு. நான் ரொம்ப சின்னதா இருக்கும் போது போய் பார்த்திருக்கிறேன் தேட்டர்ல. அந்த படம் வேற ஒண்ணும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறதான வனாந்திரத்திலே அனிமல்ஸ் எப்படி பிடிக்கிறாங்கன்றது மட்டும்தான் அந்த படம். கம்ப்ளீட்டா அந்த படத்துல போனாதான் பார்க்க முடியாது காலத்தில். இப்ப நம்ம சேனல் ஆன் பண்ணணும், டிவி ஆன் பண்ணணும், ஈஸியா பாக்குறோம். அதுல பார்த்தீர்கள் என்றால் எனக்கு அது இதுதான் இன்னைக்கு அந்த ஞாபகத்துக்கு வருது. அந்த படத்துல ஆரம்பத்திலிருந்து பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க, கேப்சர் பண்ணி அதை தூக்கு கொண்டு வருவாங்க. புறங்கு பிடிப்பாங்க, ஓடி பிடிச்சு பிடிச்சு அதை ஒவ்வொன்றா கலையை கொண்டு வருவாங்க. கடைசியில் ஒரு காண்டா மிருகம் ஒன்று இருக்கும், அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை பிடிக்கிறதுக்கு தலைகள் நிற்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் வந்தாலும் ஒரு ஜீப் ஒன்று ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு உள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க, உள்ள கண்ணெல்லாம் வச்சு சேஃப்டியா ரெண்டு பேர் உட்காந்துக்குவாங்க. வெளியில ரெண்டு பேர் ரெண்டு சேர் மாதிரி அந்த ஜீப்ல ஃப்ரண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இருபதெல்லாம் சேர் மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு அதுல ரெண்டு பேர் உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு நல்ல சுருக்கு கையில வச்சுட்டு அந்த ஜீப்ல போய் அதை துரத்திட்டு போவாங்க. துரத்தி அதை எப்படியாவது கேப்சர் பண்ணி ஜூக்கு கொண்டு வரணும். காட்டுல வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காண்டாமிருகம் ஒரு கட்டத்துல வந்து துரத்துவாங்க, அது ஓடும். பாஸ்டா ஜீப்ல துரத்திட்டே இருப்பாங்க. பின்னாலே இவங்க ஜீப்ல துரத்துவாங்க, என்ன பாஸ்டா ஓடும். அதன் பிறகு இவங்க ஈஸியா அதை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கையில சொல்லிட்டே வருவாங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல நிக்கும், நின்று இந்த ஜீப் வர்ற வரைக்கும் அப்படி நிக்கும். கிட்ட ஜீப் வந்தோடனே தன் தலையை இப்படி கீழே கொடுத்து அந்த கொம்புல அப்படி தூக்கும், ஜீப் அப்படியே ரோல் ஆகி போய் கீழே விழுந்துடும். சாதாரண எஃபர்ட்டே போடாது, சாதாரண ஒரு தலையை இப்படி விழுந்து அப்படி தட்டு, ஒரு தட்டு தட்டும் ஜீப். தட்ட உடனே அந்த ஜீப் அப்படியே ரோல் ஆகிட்டு போகும், அது அப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த காட்சி தான் எனக்கு இன்னைக்கு மெசேஜ் எடுத்துட்டு போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதனுடைய பலன் என்பது கத்தரியே வேற பலத்தை சொல்லல, ஒரு யானையை சொல்லலாம், வேற எதுவும் சொல்லலாம், ஆனால் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அப்படின்னு கத்தர் சொல்றாருன்னா, அதனுடைய பலன் ஒரு அசாதாரணமான பலன், அவ்வளவு ஒரு வல்லமையான பலன். அதை நம்ம பல நேரத்தில் பார்க்கறதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை நமக்கு. அப்படிப்பட்டதான ஒரு பலத்தை கர்த்தர் காண்டாமிருகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. வேற அனிமல்ஸ் கர்த்தர் வந்து இதுக்கு நமக்கு ரெஃபர் பண்ணல, காண்டாமிருகத்தை சொல்லுகிறார். அவ்வளவு ஒரு பலசாலி. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் நம்மை குறித்து நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது, நாம் ஒரு பலசாலி. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைகள் பலசாலிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய பலன், இந்த ஆவிக்குரிய பலனை வைத்து நம்ம ரெண்டு காரியம் செய்து, ஒன்று நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும், இரண்டாவது சத்துருக்களை நாம் வீழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம பர்சனலா நம்ம வந்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும், இரண்டாவது சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வேதம் முழுவதிலும் அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பலத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:13 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய,
எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு,
எனக்கு பலன் உண்டுகிறார். இதுதான் வெற்றிகரமான ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து அவர் கொடுக்கிறதான சாட்சி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஃபர்ஸ்ட் நம்முடைய பலன் எங்கே வெளிப்படுகிறது என்றால், தனிப்பட்ட வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. இந்த வேத வசனம் என்ன கான்செப்ட்ல பவுல் கொண்டு வருகிறார் என்றால், அவருடைய லைஃப்ல நடக்கிறதான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். இந்த வசனம் பிசாசுகளை துரத்துகிறதோ, வியாதிகளை சுகமாக்குகிறதோ, அற்புதங்களை செய்கிறத பத்தி சொல்லல. 11-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அதுக்கு முன்னாள் 2 வசனத்தை வாசிப்போம்.
என்
குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்,
நான் எந்த நிலையில் இருந்தாலும்
மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
எவ்விடத்திலும்
எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும்
பட்டினியாயிருக்கவும்
பரிபூர்ணமடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு.
கவனி, இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய பலன் ஃபர்ஸ்ட் எங்க வெளிப்படுகிறது? அவருடைய வாழ்க்கையில் அவர் வெற்றிகரமான ஊழியத்தை ஒரு பக்கத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த பக்கத்தில் அவருடைய பர்சனல் லைஃப்ல வரும்பொழுது சில நேரத்தில் எல்லாம் பரிபூரணமாயிருக்கிறது, ஆனால் சில சூழ்நிலைகளிலே பார்த்தால் குறைச்சலாயிருக்கிறது. சில இடத்திலே எல்லாம் மேன்மையாயிருக்கிறது, சில இடத்திலே பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான சூழ்நிலையாயிருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தினாலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்பட்டது கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஒரு பலன். ஆமென். இதைத்தான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்முடைய பலன் என்று நம்ம நினைக்கிறதெல்லாம் பிசாசு துரத்துறது, வியாதி சுகமாக்குறது, அற்புதம் செய்யறது, இப்படிதான் நினைக்கிறோம். இது செகண்ட் லெவல். இது ஃபர்ஸ்ட் லெவல். உங்க பர்சனல் லைஃப்ல பலத்தை நீங்க எங்க காட்டணும் தெரியுமா? எந்த நிலைமையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை மனரமியமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் உடையவராக இருக்கணும். அதுதான் பெரிய ஒரு பலன். நம்ம லைஃப்ல சில நேரத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் சில காரியங்கள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல பார்க்கும் பொழுது நிறைவா இருக்கும், சில இடத்துல நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காரியங்கள் வேற மாதிரி மாறிடும். இப்படி நடக்கிறதுனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுப்புக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு நாள் எல்லாரும் பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, வாழ்த்துவாங்க, அடுத்த நாள் 4 பேர் நம்மை குறை சொல்ற மாதிரி சில காரியங்கள் வரும், நோபடிப்பாங்க. ரெண்டு சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஒரே நிலைமையில் இருக்கிறது. அது ஒரு பலன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிளக்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தெய்வ பிள்ளைகள் முறுமுறுப்புக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது நம்முடைய பலவீனம். நம்ம சோர்ந்து போகிறோம் என்றால் அது நமக்கு பலவீனம், முறுமுறுக்கிறோம் என்றால் அது நமக்கு பலவீனம். எந்த சூழ்நிலையிலும் உடைய வாழ்க்கையிலே ஒரே நிலைமையில எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மைண்ட் செட் இது ஒரு பலன். இதை நம்ம சாதாரண நினைக்கிறோம். இது நம்ம டே டு டே லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா சில காரியங்கள் ஒரு நாள் அப்படியே டல் ஆயிடுறாங்க, ஒரு நாள் ஓஹோன்னு இருக்கிறோம். அது வரக்கூடாது. என்னைக்குமே உங்களை பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல நம்ம இருக்க தெரியும். அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமா இருந்தாலும் அதே ஃபேஸ் இருக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்டேஜ் வந்தாலும் அதே ஃபேஸ் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அது ஒரு பலன். அது இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல இதை நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது, இந்த சைட பார்க்கறது கிடையாது. நம்ம எங்கேயோ மேல எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறோம். பர்சனல் நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம கவனிக்கிறது கிடையாது. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு என்ன முக ப்ராப்ளம், பேச பார்த்தேன் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இருக்கக்கூடாது. ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். ஆகையினால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது இந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பலனோட நீங்க உடனே பெருசா எங்கேயோ கற்பனை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பலன் இங்கதான் இருக்குது. நம்ம லைஃப்ல எல்லா நிலைமையிலையும் ஒரே போல இருக்கக்கூடிய பலன் இதுதான். தேசிக்கான பலன் இதுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிறந்த பலன் இதுதான். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பலன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்களானால் கர்த்தர் அவங்களுக்கு மாம்சீகத்தில் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுகிறேன் வெற்றி பெற செஞ்சார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சாங்க, ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்டர்னல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, உள்ளான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவங்கள மாறி கர்த்தரை முறுமுறுத்தவங்க யாருமே கிடையாது. ஒரு நாள் ஒரு காரியம் நல்லா நடக்கணும், ஒரேடி ஓஹோன்னுவாங்க. அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் அப்படியே போயிடும். யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் அவர்கள் செங்கடலுக்கு முன்னால வராங்க, செங்கடலை பிளக்கிறாங்க. 15 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. கர்த்தாவி தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் பாட்டு பாடுறாங்க, அங்கதான் பாடுறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க 15 அதிகாரத்தில் ஆரம்பத்தில். அந்த 15 அதிகாரத்தில் 21 வசனம் வரைக்கும் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. 22 வசனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடும். அவங்க புறப்பட்டு வருகிறதான இடத்துல அவர்களுக்கு 3 அவர்களுக்கு தண்ணி இல்லை. அங்கே மாறா வருகிறது, தண்ணீர் இருக்கிறது, அது கசப்பு. நாங்கள் எண்ணத்தை குடிப்போம், அவ்வளவுதான். முறுமுறுப்பு ஆரம்பிச்சு முதல் 21 வசனங்களிலே அப்படி பாடி ஆடி அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க, அடுத்த நிமிஷமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தண்ணீர் பற்றாக்குறை வந்த உடனே முறுமுறுப்பு எரிச்சல் அப்படியே கீழே போயிட்டாங்க. அவங்க லைஃப் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பலமுறை செய்த ஒரே மிஸ்டேக் என்னன்னா முறுமுறுப்பு தான். எண்ணாகம் 21 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, அவங்க முறுமுறுப்பாங்க, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு விசதமா இருக்குதுன்னு. கர்த்தர் நடத்தி வருகிற பாதை குறித்து மனமடிவடைவாங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 21:4-5-6 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு,
அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு,
ஓர் என்னும் மலையை விட்டு,
ஓர் என்னும் மலையை விட்டு
சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள்.
சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள்.
வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள்.
ஜனங்கள்
தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி, நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து
வர பண்ணினது என்ன?
இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள்.
அப்பொழுது கர்த்தர்
கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால்
இஸ்ரவேலருக்குள்ளே
அநேக ஜனங்கள் செத்தார்கள்.
என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க? இந்த அற்பமான உணவு நாங்கள் எதை பார்த்து? மன்னாவை பார்த்து. மன்னா என்பது எதை குறிக்கிறது? வேத புத்தகத்தை, வேத வசனத்தை குறிக்கிறது இல்லையா? மன்னாவை பார்த்து இது அற்பமான உணவு நாங்கள் வழி நிமித்தம் மனமடிவடைஞ்சாங்க. தாங்கள் நடத்தப்பட்ட பாதை நிமித்தம் என்ன வாழ்க்கை இது அப்படின்னாங்க. நம்ம சொல்ற இல்ல வெறுத்து போச்சு, வாழ்க்கையை வெறுத்து போகுதுன்றான். அதான் அவங்க சொன்னாங்க, என்ன வாழ்க்கை இது, வெறுத்து போச்சு, இருக்கிறத விட சாகிறது நல்லதுன்றாங்க. இன்னைக்கு சொல்றது நம்ம சொல்ற நிறைய பேர் சொல்ற டைலாக் தான் அது, புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பேசுற டைலாக் தான் அன்னைக்கு அவங்க பேசுனாங்க. இருக்கிறத விட எப்ப சாகு வரும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தான் அவங்க செஞ்சது. முறுமுறுப்பு, முறுமுறுத்தாங்க. நாங்க எகிப்திலே மறித்திருந்தா நல்லா இருக்கும். நாங்க இதுதான் பிசாசுக்கு வாசல திறந்துச்சு, கொள்ளிவாய் சர்பம் கடிச்சது. காரணம் என்ன? அந்த முறுமுறுப்பை சகிக்க கூடாமல் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். எண்ணாகமம் 13:14 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்கே பார்க்கும் பொழுது 40 அவர்கள் வனாந்தரத்தை, கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு அதன் பிறகு முறுமுறுத்தார்கள். அவங்க வாழ்க்கை முழுவதும் முறுமுறுப்பு. ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஈஸியா அவங்க எடுத்துக்கொண்டது கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம முறுமுறுக்கும் பொழுது நம்முடைய பலத்தை நாம் இழக்கிறோம். நாம் முறுமுறுக்கும் பொழுது பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறோம். நாம முறுமுறுக்கும் பொழுது கொள்ளிவாய் சர்மமாகிய பிசாசு நம்மை கடிப்பதற்கு நாமே இடத்தை உண்டு பண்ணி கொடுத்து விடுகிறோம். முறுமுறுப்படக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையின் பலன் எங்க இருக்கிறது என்றால், எந்த நிலைமையிலும் மனரமயமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கிற பலன்ல ஃபர்ஸ்ட் காரியம், எந்த நிலைமையிலும் மனரமயமாயிருக்கக்கூடிய ஒரு பலன், ஒரு சிறந்த பலன். இதுல நீங்க இருந்துட்டீங்கன்னா சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க செய்யற வேலையில எல்லாமே நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நம்முடைய மைண்ட் நல்லா இருந்ததுனாதான் நம்மளுடைய எஃபர்ட்ல நல்லா இருக்கும். ஆகையினால் நம்முடைய லைஃப்ல சொல்றேன், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், குறைச்சல்கள், ஏமாற்றங்கள் கடைசி வரைக்கும் எங்கேயாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல வந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாம இருக்காது. ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல வந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீங்க பெருசுபடுத்திட்டு இருப்பீங்களானால் நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்க முடியாது. ஆகினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த பலத்தினால் நிரப்பப்படணும். கர்த்தர் கொடுக்கிற பலன் எந்த நிலைமையிலும் மனரமியமாய் இருக்கக்கூடிய ஒரு பலன். அது இருந்தால்தான் நம்ம எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையிலே இதனால் அவருக்கு கிடைக்கிற சக்சஸ் பத்தி சொல்றாரு பாருங்க, 2 Corinthians 2:14 நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய சக்சஸ் லெவல்ல சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 2:14,
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு
அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை
வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்படுகிறார். சத்து எப்பொழுதும். அடுத்தது, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே வெற்றி, எல்லா இடத்திலையுமே வெற்றி. அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, அவர் சூழ்நிலையால் பாதிக்கப்படவில்லை. சில நேரம் நம்ம சொல்றோம், இந்த சூழ்நிலை சரியில்லாதனால இந்த இடத்துல நான் செய்கிறானோ அப்படிங்கிறோம், இந்த இடத்துல எனக்கு இருக்க கூட இருக்கிறவங்க சரியில்லாதனால எனக்கு இந்த இடத்துல வெற்றி ஆச்சுன்றோம். அப்படி அல்ல, எந்த இடத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. எங்கேயுமே வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. பாதகமா இருந்தாலும் வெற்றி, பாதகமா இருந்தாலும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. புரியுதுல? தேவ பிள்ளைகளின் வெற்றி என்பது இடத்தை பொறுத்தல்ல, சூழ்நிலையை பொறுத்தல்ல, காலத்தை பொறுத்ததல்ல. எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, நம்ம மனரமியமா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம வாழ்க்கையிலே இந்த பலத்தை எப்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பலத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:28-31 வாசிக்கலாம். ஏசாயா 40:28-31.
பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த
கர்த்தராகிய
அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை,
இழைப்படைவதும் இல்லை.
இதை நீ அறியாயோ?
இதை நீ கேட்டதில்லையோ?
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புதுபலன் அடைந்து
கழுகுகளைப் போல
செட்டைகளை அடித்து
எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்.
நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
இந்த வசனத்திலே உங்களுக்கு இதுக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா இந்த இடத்துல இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலன்னா, ஓடினாலும் இழைப்படையாதல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் சோர்வே அடையாத ஒரு நிலைமையை கர்த்தர் தர. எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங் பாருங்க. சோர்ந்து போகவே சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இது பெரிய பிளஸிங். எப்படி இது நமக்கு வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது வசனத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பதில் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தர் எப்படி நமக்கு சோர்வே வராத ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியுமா, அப்படி வாழ முடியுமா? நான் முடியும். எந்த சூழ்நிலையிலும் இழைப்படையாமல் சோர்ந்து போகாமல் இருக்க முடியுமா? நான் முடியும். ஏன் முடியும்னா, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அது தெரியணும். என்னை ரட்சித்திருக்கிற ஆண்டவர், என்னை நடத்துகிற ஆண்டவர், என் தெய்வம் சோர்ந்து போக மாட்டார். பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணினவர் சோர்ந்து போகிறது கிடையாது, இழைப்படைகிறது கிடையாது. என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி என்னை அவரால் மாற்ற முடியும். ஆமென். கர்த்தர் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை நல்ல குவாலிட்டிஸும் கர்த்தர் கையில மட்டும்தான் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் நீங்க அவரை உடையவர் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நீங்க கிளைம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சொல்லுகிற அந்த குவாலிட்டிஸ் நம்ம லைஃப்ல வந்தே சேரும். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போறதே கிடையாது, இழைப்படர்ந்து போகிறதே கிடையாது. அவர் அப்படி இருக்கிறதுனாலே என்னையும் அவரால் அப்படி இருக்க வைக்க முடியும். ஆமென். என்னையும் என் ஆண்டவரால் சோர்ந்து போகாமல் இருக்க வைக்க முடியும். என்னையும் என் ஆண்டவரால் இழைப்படையாமல் பண்ண முடியும். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், அவர் ஏபிளானவர், அவருக்கு முடியும். அவர் அப்படிப்பட்டவர், அதனால் அவரால் என்னை அப்படி மாற்ற முடியும். தெரியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, 29-30 வசனத்தில், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் தன்னுடையதை நமக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. 30வது வசனத்தில், இளைஞன் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். இது 30வது வசனம் அடுத்து ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குது. இளைஞர் என்று ஏன் சொல்லப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட பலன் இருக்கிறது இளைஞர். அவளுக்கு தான் தன் சரீரத்தில் அதிகபட்சமான பலத்தை உடைய ஒரு காலகட்டம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமான பலன் இருக்கிற காலகட்டத்திலும் கூட அவனால் சோர்ந்து போகாமல் இருக்க முடியாது. அதிகபட்சமான பலன் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட அவனால் இழைப்படையாமல் இருக்க முடியாது, இளைஞனுக்கே முடியாது. அப்படியானால் இது என்ன சொல்ல வருகிறார் கேட்டீங்கன்னா, உன் சொந்த பலத்தினால் மனுஷீக பலத்தின் உச்ச கட்டத்தை வைத்துக் கொண்டு கூட உன்னாலே சோர்ந்து போகாமல், உன் சுய பலத்தினாலே உன்னால் சோர்ந்து போகாமல் இருக்க முடியாதுங்கிறார், டிக்ளேர் பண்றாரு. உன் சொந்த முயற்சி பண்ணாத, உன்னுடைய உச்சகட்டமான அத்தனை பலத்தையும் நீ யூஸ் பண்ணாலும், நீ என்னதான் தீர்மானம் பண்ணாலும் உன்னால சோர்ந்து போகாமல் இருக்க முடியாதுன்றாரு. உன் பலம் வேஸ்ட்ன்றார். அதை நம்பாத, உன் பலத்தை முதல்ல நம்பாத. எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை ரிமூவ் பண்ணணும், எதை பிக்ஸ் பண்ணணுமோ அதை பிக்ஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சொந்த பலத்தை, சொந்த திறமை நாம் நிற்பேன், அதுதான் முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் எல்லாரும் என்னை தனியை விட்டு விட்டு ஓடும் காலம் வருனர். ஆனா ஒருத்த மட்டும் சொன்னான், உண்மை எல்லாரும் உண்மை விட்டு இடறி போனாலும் நான் ஒருத்தர் மட்டும் இடறி போக மாட்டேன். எல்லாரும் உண்மை விட்டு இடறி போனால் நான் ஒருத்தர் மட்டும் இடறி போக மாட்டேன். அவர் சொன்னார், நீ தான் கண்டிப்பா இடறி போற, சேவல் கூப்பிடுறதுக்கு முன்னால நீ தான் என்னை 3 தடவை மறுதளிப்பேன். அப்போ சுய பலத்தை நம்புகிறவர்கள் கண்டிப்பாய் தோற்று போகிறார்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் சொந்த பலத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே சோர்வடையாமல் உங்களால் இருக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் சொந்த பலத்தை வச்சு நீங்க எடுக்கிற தீர்மானத்தை வச்சு நீங்க கடந்து போகிற பாதையிலே சோர்வடையாமல் உங்களால் இருக்க முடியாது. நான் எந்த சூழ்நிலையும் சோர்வடைய மாட்டேன், யாரும் சொல்ல முடியாது. நம்ம பலத்தினால் முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் சோர்ந்து போறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவர் அதை நமக்கு டிரான்ஸ்பர் பண்றார். எப்போது டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கர்த்தர் புது பலம் கொடுத்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிறார். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம சோர்வு நமக்கு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்பார்க்கறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு நடக்கல. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் பண்றீங்க, நீங்க தீர்மானம் பண்ண மாதிரி அந்த காரியம் நடக்கல, தள்ளி போகுது. சில விஷயத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்க, நீங்க பிளான் பண்ற மாதிரி அதை ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுதான் நமக்கு சோர்வுக்கு காரணம், புரியுதுங்களா? இதுதான் சோர்வுக்கு காரணம். ஏதோ காரியத்தை நீங்க நினைக்கிற, இது இன்னைக்கு நடக்கணும், இது இந்த மாசம் நடக்கணும், இது அடுத்த மாசம் நடக்கணும், இது இப்படி வரணும், இது வரணும், இது போகணும், நீங்க பிளான் பண்றீங்க, யோசிக்கிறீங்க, அதற்கான முயற்சி பண்றீங்க. ஆனால் அந்த காரியங்கள் நீங்க எடுக்கிற வேகத்திற்கு, நீங்க எதிர்பார்க்கிற வேகத்திற்கு அது நிறைவேற மாட்டேங்குது. அங்கதான் சோர்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும், இயற்கையாக அங்கதான் சோர்வுகள் வருது. நினைச்சது நம்மளுடைய பிளான் படி காரியம் நடக்கலைன்னா சோர்வு வரும். அப்ப இந்த சூழ்நிலையில இதை எப்படி மேற்கொள்ளுகிறது, இதுல சில காரியத்தை புரிஞ்சுக்கணும். இதை மேற்கொள்வதற்கான ரகசியத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருந்தால் இந்த காரியத்துல நம்மளால வந்து ஓவர்கம் பண்ணி வர முடியும். இது எப்படி உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புதிய பலத்தை கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிறார். அவங்க ஓடினாலும் இடைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த கர்த்தருக்கு காத்திருத்தல்னா என்ன, அது நமக்கு தெரியும். அவருக்கு காத்திருத்தல்னா என்ன, நம்ம லைஃப்ல அவருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு இந்த வெயிட் பண்றதுன்றது நிறைய பேருக்கு அது முடியாத விஷயம். வெயிட் பண்றதுன்றது மட்டும் முடியாது, எல்லாம் டக்கு டக்கு நினைச்ச நேரத்தில் பட்டு நடக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வெயிட் பண்ணு, எனக்கு வெயிட் பண்ணுங்கிறார். எனக்கு வெயிட் பண்ணு, வேற யாருக்கு நீ வெயிட் பண்ணாத, எனக்கு நீ வெயிட் பண்ணு, கர்த்தருக்கு காத்திரு, நான் உனக்கு கொடுப்பேன். ஏன் இது கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ன, அதை கொஞ்சம் கொடுக்க நான் விளக்கம் கொடுக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசியம், 31 சங்கீதம், 31 சங்கீதத்திலே 15 வசனத்தை வாசிங்க.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நான் இது சொல்றேன் பாருங்க, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குது, கர்த்தர் கையில் இருக்குது. நம்ம லைஃப்ல இருக்கிற காலங்கள் கர்த்தர் கையில் இருக்குது. நம்ம லைஃப்ல எதை எதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றது நம்ம கையில் இல்லை. எது எது எப்பப்ப நடக்கணும்ன்றது நம்ம கையில் இல்லை. எதை எப்போ எப்படி செய்யணும்ன்றது கர்த்தர் கையில் இருக்குது, அது நம்ம கையில் இல்லை. அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும், நம்ம கையில் இல்லை. நம்ம கையில இல்லாத ஒண்ணு நீங்க வந்து எதிர்பார்த்துறீங்கன்னா ஏமாந்தான் போவீங்க, புரியுதா? நம்ம கையில இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி எதிர்பார்த்து கரெக்டா நடக்கணும் எதிர்பார்க்கறீங்க? நம்ம கையில் இல்லாத பொருள், நம்ம கையில் இல்லாத விஷயம், நமக்கு அப்பாற்பட்ட காரியம் அது. அதை எப்படி நீங்க வந்து இன்னைக்கு நடக்கணும் நாளைக்கு நடக்கணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்ப நம்ம எதிர்பார்க்கிறதுலயே ஒரு தவறு இருக்கிறது. ஏன் நம்ம எதிர்பார்க்கல தவறு இருக்கிறது என்றால், நம்முடைய காலம் யார் கையில் இருக்கிறது என்பதே நமக்கு தெரியல. நம்ம நினைச்சிருக்கிறோம் எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நினைச்சிருக்கிறோம் கிடையாது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு நினைக்கிறது பெரிய தவறு. எல்லாமே நம்ம கையில் இருக்குது நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடுறோம். அதனாலதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நடக்கல, நம்ம சோர்ந்து போயிடுறோம். எல்லாமே நம்ம கையில கிடையவே கிடையாது, எதுவுமே நம்ம கையில கிடையாது. கர்த்தருடைய கையில் இருக்கிற நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. என்னைக்கு எது நடக்கணும், நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அது நீங்க பிரசங்கின் புஸ்தகத்தில் 3 முதல் 11 வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுக ஒரு காலம் உண்டு சொல்லிட்டே போறாரு. 11 வசனத்தில் உச்சகட்டமா சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். நம்முடைய லைஃப்ல எல்லாத்தையும் கட்டம் பிளான் பண்ணிட்டார். என்னைக்கு உங்க லைஃப் அவர் கையில நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களோ, அன்னைக்கே நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். இந்த நேரத்தில் இதை செய்யணும். அப்ப அந்த காரியத்தை நீங்கள் அதுக்கு முன்னால நடக்கணும்னு பிரயாசப்பட்டாலும் நடக்காது, தலையில நின்னால் நடக்காது. அது அவர் கையில தான் இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், என் ஆண்டவர் கையில் இருக்குது, நான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்குது, நான் எதையும் என் சொந்த பலத்தினால திறமையை வச்சு நான் அதை செய்ய முடியாது. அவரு செய்ததா இருக்கு. அப்ப அவர் வந்து ஒரு காலத்தை பிக்ஸ் பண்றாருன்னா தன்னுடைய அனந்த ஞானத்தில் அதை பிக்ஸ் பண்ணுவார். எதை எப்ப நம்ம கையில கொடுத்தா அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம் அவருக்கு தெரியும். அதனால தன்னுடைய அனந்த ஞானத்தினாலே கர்த்தர் அதை பிளான் பண்றார். நம்ம லைஃப்ல அவர் பிளான் பண்றார். அவர் பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் அழகாக பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும், உங்க லைஃப்ல நீங்க டக்கு டக்குன்னு காரியம் நடக்கும் நினைக்காதீங்க. நடந்துருச்சுன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சில காரியங்கள் நீங்க எதிர்பார்க்கிற வேகத்துக்கு அது நடக்கலன்னா ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் ஆண்டவர் இதை குறித்து வச்சிருக்கிற காலம் இன்னும் வரலன்றதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? இந்த காரியத்தை குறித்து என் ஆண்டவர் வைத்திருக்கிற காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தில் நீங்க வந்து பார்க்கும்போது அதுக்குன்னு எல்லாத்திலையும் அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிட முடியாது. சில விஷயத்துல இதை சொல்றதுனால சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அந்த நேரத்தில் வர வேண்டியதா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு படிச்சு முடிச்சோம், வேலை கிடைக்கணும், அந்த டைம் இருக்கணும். 25 வயசு 20 வயசுல படிச்சு முடிக்கணும். 25 வயசு கூட நல்லா ஒரு வேலையில் செட்டில் ஆயிடணும். 40 வயசுல தான் வேலை கிடைக்கிறது உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்ப காலம் வரல அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. புரியுதா? கல்யாணம் ஆகுது, அடுத்தது ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு இன்னும் 30 வருஷம் கழிச்சுதான். அப்படி எல்லாம் கிடையாது. தேவத்தில் சில ஆசீர்வாதங்களை தேவ நியமித்திருக்கிற அதெல்லாம் என்ன அந்தந்த காலத்துல நடக்கணும். சில விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் வேதத்தில் நேரடியாய் ஆசீர்வாதமாய் எழுதப்பட்டதை அந்தந்த காலத்தில் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அப்படி எழுதப்படாத டெய்லி லைஃப்ல வருகிறதான சில விஷயங்கள், நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள், அது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. வேதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கரெக்டா டக்கு டக்கு டைமுக்கு நடக்கும். ஆனா சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்மளே விரும்புறோம், அது நல்ல விருப்பமா இருக்கும். நம்ம விருப்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்க, நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நம்ம விருப்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அது நல்ல விருப்பமாக இருந்தால் அது கனம் பண்ணுவார். ஆனால் நல்ல விருப்பமாக இருந்தாலும் கர்த்தர் கனம் பண்ணுகிறதா இருந்தாலும் அந்த டைம் வந்து கர்த்தர் கையில தான் இருக்குது. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் வந்து கரெக்ட் அந்த டைம்ல வந்துடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அதனால இதையும் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால எனக்கு நம்ம வந்து ஆசீர்வாதம் கர்த்தர் நியமிச்சிருக்கிற ஆசீர்வாதம் கூட தள்ளி போகும்போதோ இது கர்த்தர் நமக்கு டைம் கொடுங்கன்னு நினைச்சு அப்படி ஏமாந்து போயிடாதீங்க. புரியுதா? அப்ப கர்த்தர் நமக்கு வந்து வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் அதன் காலத்தில் கரெக்டா நடக்கும். அதுல தவறே கிடையாது, அதுல மாற்றம் வராது. ஆனால் நீங்கள் விரும்புகிறதான ஒரு நல்ல காரியத்தையும் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை கனப்படுத்தி கொடுப்பார். ஆனால் அந்த விஷயத்தில மாத்திரம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நேரத்திலே நடக்கணும் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அந்த சூழ்நிலையில தான் நமக்கு சோர்வு வருது. நம்ம ஒரு காரியத்துக்கு ஆசைப்படுறோம், அது நடக்கணும்னு கேட்கிறோம், அது நடக்க இந்த டைம்ல நடக்கணும்னு நினைக்கிறோம். அது வேதத்துல நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா சொல்லல, ஆனா நம்ம விரும்புறோம். ஆனா நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அந்த விருப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் டைம் பிக்ஸ் பண்றது மட்டும் அவர் தான் பண்ணுவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல வந்து டெய்லி லைஃப்ல கர்த்தரோடு இருக்கிற உறவை நம்ம எப்பதான் நம்ம சரியா வச்சுக்க முடியும்? அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும், காத்திருக்கணும். என் ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் கரெக்டா கொடுப்பார். இது நல்ல விஷயம். நான் கேட்டிருக்கிறது நல்ல விஷயம், நான் கேட்டிருக்கிறது நல்ல காரியம். ஆனால் அதை எப்ப கொடுக்கணும்ன்றது அவர் கையில் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணணும். அப்ப வெயிட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த வெயிட் பண்ற நேரத்தில் தான் நமக்கு சோர்வு வந்தது. புதுசாக நம்ம சோர்வு, நீ இவ்வளவு தூரம் நீ என்ன கத்துக்கு வாழ்ற, சர்ச்சுக்கு போற, வர, ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, ஆனா நீ நினைக்கிற ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. புதுசாக அங்கதான் நமக்கு சோர்வை உண்டு போனோம். இங்கேதான் நம்ம என்ன செய்வது, சோர்வு நமக்குள் வராதபடிக்கு அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம லைஃப் லைவா காத்துக் கொள்வது, அதுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து கூட காத்திருக்க சொல்றாரு. பாருங்க, பலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:48-49 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 24:48-49
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ
உன்னதத்திலிருந்து வரும் பெலனால்
தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
காத்திருக்க சொல்றாரு. எதுக்காக? உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிறவருக்கு, பலன் அடைவதற்கு காத்திருங்க. காத்திருங்க, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் நான் தரப்போறேன், காத்திருங்க. இதை சொல்லிட்டாரு. ஆனால் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு சொல்லல. காத்திருங்க, பலன் கிடைக்கும் நேரம். ஆனால் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்னு கர்த்தர் சொல்லல. காத்திருந்தாங்க, 10 நாள் காத்திருந்தாங்க. இந்த 10 நாள் காத்திருக்கும் போது என்ன பண்ணினாங்க? இதை லூக்கா சுவிசேஷம் கடைசி வசனம் 53வது வசனத்தை வாசிப்போம்.
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து
துதித்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் சீக்ரெட். நீங்கள் ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்க. அந்த காரியம் உங்களுக்கு கையில கிடைக்காதது போல தள்ளி கொண்டு போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காத்திருக்கிறீர்கள். காத்திருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாம இருக்கணும்னா புதிக்க ஆரம்பிக்கணும். இந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும் கர்த்தர் சொல்லல. காத்திருங்கள், அவ்வளவுதான். அடுத்த 10 நாள் கழிச்சு அவர் சொன்னது நடந்துச்சு. ஆனால் அந்த 10 நாள் அளவும் நாள்தோறும் என்ன செஞ்சாங்களாம்? தேவனை புகழ்ந்து புதித்துக் கொண்டே இருந்தாங்களாம். நம்ம லைஃப்ல இந்த துதி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு துதிக்க நல்லா பழகிக்கணும், நல்லா துதிக்க பழகணும். துதி என்பது நம்ம லைஃப்ல என்ன செய்யுது அது நமக்கு இருக்கு. எப்படி துதிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி துதிக்கணும் அது நம்ம லைஃப்ல எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணது, எப்படி சோர்வு நம்மை மேற்கொள்ளாதபடி தடுக்கிறது என்பதற்கு உங்களுக்கு நான் வழி சொல்றேன். இந்த இடத்துல காத்திருக்க சொல்லிட்டாரு. ஆனா அந்த காத்திருக்கும் பொழுது இவங்க 10 நாள் துடிச்சிட்டு இருந்தாங்க. 10வது நாள் அவங்க கிடைச்சு சொன்னதான ஆசீர்வாதம் லைஃப்ல நடந்துருச்சு. எப்படி துதிக்க வேண்டும்? ஆபிரகாமுடைய லைஃப்ல உங்களுக்கு சில விஷயத்தை சொல்றேன். ஆபிரகாம் 75 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை தனக்கு என்று அழைத்தார். அழைக்கும் பொழுது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லெவல்ல அவனுக்கு சொன்ன, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், அது ஒருவராலும் எண்ண முடியாது இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் அது சொல்லப்படும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இது 75வது வயசு. அவனுடைய வாழ்க்கையில் 100வது வயதாகும் பொழுதுதான் கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவனுக்கு நடந்துச்சு. 25 வருஷம் கழிச்சு அது நடந்துச்சு. இவன் காத்திருந்தான். ஆபிரகாமுடைய லைஃப்ல வந்து இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு சொல்லியும் 25 வருஷம் காத்திருந்தான். இந்த காலகட்டத்தில் அவனுடைய லைஃப்ல அந்த விசுவாசம், அவன் எப்படி அதுக்கு தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு. பாராள் இடங்கள் உண்டு பண்ணினான், மற்ற எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த 25 வருஷம் அந்த விசுவாசத்தை அவன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டான், எப்படி அவன் சோர்ந்து போகாமல் இருந்து அதை சோர்ந்து கேட்டீங்கன்னா, ஒரே ரகசியம் துதிதான். வாசி பாருங்க, ரோமனுக்கு எழுதின நிறுவம் 4வது அதிகாரம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி துதிக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரோமனுக்கு எழுதின நிறுவம் 4வது அதிகாரம் 18-21 வாசிக்கலாம்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை
நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்
அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய
நிறைய
நூறு வயதுள்ளவனா இருக்கும் போது,
நூறு வயதுள்ளவனா இருக்கும் பொழுது
தன் சரீரம் செத்து போனதையும்,
தன் சரீரம் செத்து போனதையும்,
சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்,
சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்
எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து,
தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து
அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்,
அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை,
தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று,
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி,
முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தி,
நல்ல கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனானான்,
விசுவாசத்தில் வல்லவனானான், தேவனை மகிமைப்படுத்திதான் அவன் விசுவாசத்தில் வல்லவனாக மாறி போனான். என்னைக்குமே நீங்க பாத்தீங்களானால் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உடனே நடந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் நமக்கு நல்லா இருக்கும், டக்குன்னு இருக்கும். நாட்கள் போக 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 விசுவாசம் ஃபேட் ஆயிட்டே போகும். காலம் கடக்க கடக்க இருக்கிற விசுவாசம் தேஞ்சிட்டு போகும். உடனே நடந்துச்சுன்னா உடனே நமக்கு ரொம்ப விசுவாசம் டாப்ல இருக்கும். ஆனால் நாட்கள் கடந்து போகும் பொழுது இது நடக்குமா நடக்காதா, நடக்கிற மாதிரியே தெரியல, இன்னும் நல்லா மோசமாயிட்டே போகுது, நம்முடைய விசுவாசமானது தளர்ந்து கொண்டே போகும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் அவன் வல்லவனாய் அதுக்கு பிறகு கிரேட்டா மாறினான். அவன் கிரேட்டா மாறும் பொழுதுதான் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. அப்ப அவனுடைய லைஃப்ல விசுவாசம் நியாயமாய் தேய வேண்டிய விசுவாசம் எப்படி அவனுடைய நூறாவது வயதுல திடீர்னு ஷூட் அப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்த அங்கதான் அவன் கற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க அல்லது வேதத்துல வாக்கு தத்தமாய் நீங்க பாக்குறீங்க, அந்த காரியத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்தை கர்த்தரிடத்துல நீங்க கேட்கறீங்க, அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அதை எப்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க அதுக்காக உட்கார்ந்து ஆண்டவரே இதை தாங்கப்பா, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் கேட்டுட்டே இருக்கணும், ஆண்டவர் இன்னும் ஒண்ணு செய்யவே மாட்டேங்குது, ஆண்டவரு இப்படி ஜெபிச்சீங்கன்னா இருக்கிறதும் ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னும் சொல்ல போனா இது ஜபமே கிடையாது, முறுமுறுப்பு. இவ்வளவு நாள் நடக்க காத்துட்டு இருக்கு ஆண்டவர், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா ஆண்டவர், நீங்க செய்வீங்க எவ்வளவு நாளப்பா காத்துட்டு இருக்கிறது, அவங்களுக்கும் செஞ்சீங்க இவங்களுக்கும் செஞ்சீங்க எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. இதெல்லாம் ஒரு ஜபம் கிடையாது, இதெல்லாம் முறுமுறுப்பு புலம்பல். புரியுதா? இந்த மாதிரி ஜபமே பண்ணக்கூடாது. இது நிறைய பேர் ஜபம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது ஜபம் கிடையாது, கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுகிற முறுமுறுப்பு, இது இது ஜபமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்த தெரியணும். ஆண்டவரே உங்களிடத்துல நான் ஜெபிச்சிருக்கிறப்பா, கண்டிப்பா நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்வீங்க, கண்டிப்பா உங்களால செய்ய முடியும், கண்டிப்பா உங்களால செய்ய முடியும், கண்டிப்பா நீங்க செய்வீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கண்டிப்பா நீங்க செய்வீங்க, எனக்கு சீக்கிரம் செய்வீங்க, நீங்க செய்யத்தான் போறீங்க, எல்லாருக்கும் கண்டிப்பா கனப்படுத்த போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சீக்கிரம் எனக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சீக்கிரம் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சீக்கிரம் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் விசுவாசமானது பலப்படுத்தப்படும். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். புரியுதா? நீங்கள் சாதாரணமா ஜெபிச்சா இருக்கிற விசுவாசமும் தணிந்து போயிடும். அதை விண்ணப்பமாகவே நீங்கள் ஏறெடுத்திருந்தீங்கன்னா விசுவாசம் தணிந்து போகும். அதை நீங்கள் ஸ்தோத்திரமாக்கி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவார், விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவீர்கள். இதுக்கு இன்னொரு ஆதார வசனத்தை கூட காட்டுறேன், இது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. இன்னும் உங்களுக்கு டாக்டரின் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:7 வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:7 வாசிங்கள். அங்கே சபையின் உபதேசத்திலே பவுல் அதைத்தான் நமக்கு சொல்றார், வாசிக்கலாம்.
நீங்கள் போதிக்கப்பட்டபடியே,
நீங்கள் போதிக்கப்பட்டபடியே
விசுவாசத்தில் உறுதிப்பட்டு,
விசுவாசத்தில் உறுதிப்பட்டு
ஸ்தோத்திரத்தோடே,
ஸ்தோத்திரத்தோடே
அதிலே பெருகுவீர்களாக,
அதிலே பெருகுவீர்களாக. இந்த கொலோசே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சிருக்கிறார் ஏற்கனவே. அந்த போதித்ததான அந்த போதனையை இப்ப நிருபத்தின நினைப்போடுறாரு. என்ன சொல்ற, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட்டு, ஸ்ட்ராங் ஆயிடுங்க, உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே அதில் பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டா போதாது, அதுல குரோத் இருக்கணும். உங்களுக்கு விசுவாசத்தில் குரோத் இருக்கணும். ஒரே லெவல் இருக்கக்கூடாது, உங்கள் விசுவாசத்தில் குரோத் இருக்கணும். அப்ப அந்த வளர்ச்சி, விசுவாசத்தில் வளர்ச்சி எங்க வருதுன்னா, ஸ்தோத்திரத்திலேயே நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. நீங்கள் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அதிகமாக்குவார். ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது விசுவாசம் உங்களுக்கு அதிகமாகும். ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் அதிகமாகாது. புரியுங்களா? ஜெபிக்கிறதுனால விசுவாசம் அதிகமாகாது. ஸ்தோத்திரம் செய்வதன் மூலமாக, அதுவும் பாசிட்டிவ் கன்ஃபஷன், பாசிட்டிவா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே செய்வீங்க, இதை நான் ஜெபிச்சிருக்கிறேன், என் ஜெபத்துக்கு கண்டிப்பா நீங்க பதில் கொடுப்பீங்க. பாசிட்டிவ் கன்ஃபஷன், அது பாசிட்டிவா கர்த்தரை செய்வான் என்ற விசுவாசத்தோடு நீங்க மகிமைப்படுத்துறீங்கன்னா, கண்டிப்பா சொல்ற உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும், வர்த்திக்கும். வர்த்திக்கும் பொழுது கண்டிப்பா இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அல்லேலூயா. இதுதான் காரியம். ஆகினாலே தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்குது என்றால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் காரியம், நம்முடைய காலம் கர்த்தர் கையில் இருக்குது. அதனால நம்ம பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. உங்க முயற்சினால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, அது கர்த்தருடைய கையில் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? உங்கள் விசுவாசத்தை நீங்க லைவா வச்சாதான் வாங்க முடியும். அப்ப லைவா வைக்கணும்னா, அது டவுன் ஆகாதபடிக்கு ஸ்தோத்திரத்தின் மூலமாக அதை நீங்க பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் எதிர்பார்த்த அந்த நன்மையான காரியம், அல்லது கர்த்தர்களோடு பேசின விஷயம், அல்லது வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாய் வந்து சம்பவிக்கும். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த பலத்தை கொடுக்கிறாரு. வெயிட் பண்ற பலத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை, நீங்க என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்களோ அதை கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த மாதத்தில் மட்டுமல்ல, என்னன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சரி, இது ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாம் இவ்வளவு நேரம் போச்சு. இது செகண்ட் லெவல் அஞ்சு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு ஆசீர்வாதம், என்னது? சமாதானம், இல்லையா? முதல் காலி கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ரெண்டாவது, சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் எங்கிருந்து வருது? தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் எங்கிருந்து வருது? சமாதானம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு கிடையாது. நம்ம எந்த காரியத்தில் என்ன செய்ய முடியாது? பில்ட் பண்ணிக்க முடியாது. இந்த சமாதானமும் கர்த்தருடைய கையிலிருந்து மட்டும்தான் நமக்கு வந்தாக வேண்டும். ஆமென். இந்த எங்கிருந்து வராது, கர்த்தர் கையிலிருந்து தான் நமக்கு சமாதானம் வரணும். வேற எங்கிருந்து வராது. எப்படி அது வருகிறது? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26:3.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன்,
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன்,
உம்மையே நம்பி இருக்கிறபடியால்,
உம்மையே நம்பி இருக்கிறபடியால்,
நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்.
பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு காரியம். முதலாவது, நீங்கள் தேவ பலனை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெறுவீங்க. அது மட்டும் போதாது, உங்க லைஃப்ல நீங்க வந்து சமாதானத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அடுத்த காரியம் இருக்கிறார். உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளணும். காரியம் முடிஞ்ச உடனே கர்த்தரை கை கழுவிட்டு போயிடக்கூடாது. ஆமீன். நீங்க நிறைய பேர் என்ன செய்ய, கர்த்தருக்கு காத்திருந்து காரியத்தை சாதிச்சுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அப்ப அவங்களுக்கு என்ன காணி நடக்கும்? சமாதானம் இருக்கு அந்த வாழ்க்கையில். புரியுதா? சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். காணி நடக்கிறத விட சமாதானம் ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தர் பாருங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய சுபாவமே என்னைக்குமே காணி நடக்கிற வரைக்கும் காலப்பிடிப்போம். காரியம் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான். பிரச்சனை நல்லா இருக்கும் போது நல்லா ஜபம் போகும். பிரச்சனை சால்வ் ஆன உடனே அதே ஜபம் ஓடுதா பாருங்க, நடக்காது. பிரச்சனை நிறைய இருக்கிற வரைக்கும் நல்லா ஜெபம் போயிட்டு வரது, யாரும் சொல்லாமலே ஜெபிப்போம். ஆனா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஜெபம் போயிடும், இறங்கிடும். அடுத்த நாள் இந்த ஜெபம் வராது, காரியம் முடிஞ்சது. இதுதான் நம்ம கிட்ட இருக்க ரொம்ப மோசமான சுபாவம். காரியம் முடிஞ்ச உடனே அப்படியே கட் பண்ணிட்டு போறது. இதை நம்ம கர்த்தரிடத்துல நிறைய தடவை செய்யறோம். அதனால நமக்கு என்ன நடக்குதோ, காரியம் நடக்குதே தவிர அந்த காரி நடந்ததுக்கான சந்தோஷம் சமாதானம் நமக்கு அனுபவிக்க முடியாம போயிடுது. காரி நடக்குது, ஆனா அதை ரியலாவே அது அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு அனுபவிக்கிறது தான் பெரிய கிஃப்ட். அது அது இல்லாமல் போச்சுதான் பிரயோஜனம். தானியம் நடந்தால் நிம்மதி இல்லை, தானியம் நடக்கணும் நிம்மதி இல்லை, கையில கிடைக்கணும் வாய் கிடைக்காது, நிம்மதி இருக்காது. புரியுது, கையில கிடைச்சு வாய் கேட்டாம இருக்க கூடாது, கை கட்டி வாய் கேட்டாம போக கூடாது. அப்ப நம்ம லைஃப்ல இருந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பிரச்சனை இருக்கும் பொழுது எப்படி தேடினீங்களோ பிரச்சனை மாறின பிறகும் அப்படியே தேடுங்க. தேவை இருக்கும் பொழுது எப்படி ஜெபிச்சீங்களோ, தேவைகள் சந்திக்கப்பட்டவன அப்படியே ஜெபிங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் பொழுது எப்படி கருத்தா தேடினீங்களோ அதே போல மாற்றத்தை கர்த்தர் கொடுத்த பிறகும் அதே மாதிரி தேடுங்க. குறைச்சல் இருக்கும் பொழுது எப்படி தேடினீங்களோ கர்த்தர் செழிப்பு கொடுத்த பிறகும் அதே மாதிரி கர்த்தரை தேடுங்க. புரியுதா? உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய செழிப்பு, உங்களுக்கு இருக்கிறதான மேன்மைகள், உங்களுக்கு இருக்கிற வசதிகள் கர்த்தரை தேடுறதுக்கு எந்த விதத்திலும் தடையா இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு மூலையில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். ஆமென். அதுதான் உறுதியா பற்றி கொள்ளுகிறது. அவர் உறுதியா பற்றி கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உறுதியா பற்றி கொள்ளுங்க. அவரை விட முக்கியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதல் டிஜார் கூட சொல்லிட்டு போனார், எல்லாத்தையும் விட கர்த்தரை முதல்ல பிடிச்சுக்கணும். இந்த உலகத்தில் மனைவி பிள்ளை சூழ்நிலைகள் அது இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளுங்க சொல்லிட்டு இருந்தார். கவனிச்சிங்களா? சொன்னார் பார்த்தீங்களா? அதனால எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் மேல அது மாதிரி ஒரு சமாதானமான வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிங்க, மனுஷன உறுதியா பிடிக்காதீங்க, கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிங்க. தேவ சமாதானம் உங்களுக்குள் நிரம்பி வழியும், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அதில் இந்த நன்மைகளை கர்த்தர் தரப்போறாரு. இன்னைக்கு இந்த செய்தியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் இது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள். இது ஒருவேளை உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ்ப் பண்ண முடிஞ்சதோ புரியலனாலும் இதை இன்னொரு சீடியை வாங்கி போட்டு நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதனால இந்த விஷயத்தில் நீங்க வந்து டெய்லி லைஃப்ல நீங்க எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சூப்பரம். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் அருளுவார். பலத்தை கொடுத்து தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த மாதத்தில் நமக்கு சொன்ன காரியம், முதலாவது தேவ பலன், இரண்டாவது தேவ சமாதானம். தேவ பிள்ளையே, பலன் எங்க வரணும் தெரியுமா? உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில வரணும். அந்த பலத்தை வச்சுதான் நீங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து எனக்கு பலன் உண்டு. அது என்ன பலன்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பரிபூரணமடையவும் பட்டினியாயிருக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அது ஒரு பலன். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த மாம்சீக பலத்தினால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கர்த்தர் அந்த மாம்சீக பலத்தை கொடுக்கல, ஆவிக்குரிய பலத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. மாம்சீக பலத்தை கொடுக்கப்பட்டதே அவனுக்கு காலாகாலமா இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேறிக் கொண்டிருக்குமானால் ஆவிக்குரிய பலத்தை பெற்றிருக்கிற நமக்கு அது எவ்வளவு தூரம் அது செயல்பட முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அது மாம்ச பலம், நமக்கு அது ஆவிக்குரிய பலன். எப்படிப்பட்ட பலன்? வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும், மனரமயமா இருக்கக்கூடிய பலன், எந்த சூழ்நிலையிலும் சோர்வடையாமல் இருக்கக்கூடிய ஒரு பலனும். பூமியின் கடையாந்திரங்களை உண்டு பண்ணினதான அனாதி தேவன் இழைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. இதை நீ அறியாயோ? கர்த்தர் சோர்ந்து போகிறது கிடையாது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விடுவார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய உச்சக்கட்ட பலத்தில் கூட அவனால் சோர்வடையாமல் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வு கிடையாது. அவர்களை கர்த்தர் புது பலத்தினால் நிரப்புகிறார். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்ப செய்கிறார். ஓடினாலும் நிலைப்படையாதபடிக்கு நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி பாதுகாக்கிறார். எப்படி காத்திருக்கிறது? ஒன்று தெரியணும், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை நீங்க ஃபஸ்ட் புரியணும். உங்க கையில கிடையாது, உங்க காலங்கள் உங்க கையில கிடையாது, நீங்க நினைக்கிற காரியம் உங்க கையில கிடையாது, அது கர்த்தர் கையில் இருக்குது. ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கையில் இருக்குது. அதை நீங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச வேகத்தில் அடையணும்னு நினைச்சு எதிர்பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. என் ஆண்டவர் எதை எப்ப எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை கொடுக்கும் பொழுது அது நிறைவாயிருக்கும். சில நல்ல காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, நியாயமான காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா அந்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை புரியாமல் இருக்கிறதுனால சோர்ந்து போறீங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு சொல்ற கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நல்ல காரியத்தை எனக்கு நீங்க சீக்கிரம் அருமையாக எனக்கு நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகுங்க. ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல, ஏன் நடக்கலன்னு சொல்லி புலம்பாதீங்க. அப்படி புலம்புனீங்கன்னா பிசாசுக்கு வாசல நீங்க திறந்து விட்டுடுவீங்க. கொள்ளிவாய் சர்வம் கடிக்கிறதற்கு நீங்க தான் வாசல திறந்து கொடுப்பீங்க. அப்படி செய்யாமல் ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறத நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. அப்பா, வேதத்தில் அப்படித்தான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவன் வாயில் அருமையான வார்த்தை வரும். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்த நிலைமையில அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுவான். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார், ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார், அதை கரெக்டா செய்வார். எதெல்லாம் எனக்கு குறிக்கப்பட்டதோ அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எனக்கு குறித்திருக்கிறது எனக்கு கண்டிப்பா நடக்கும், அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த தெளிவு இருக்கணும், என் ஆண்டவர் அதை செய்வார். அந்த மனதமியத்தோடு அவரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, ஏற்ற நேரத்தில் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்திலும் தகப்பனே, அநேகருடைய கேள்விகளுக்கு கர்த்தர் இந்த செய்தியை ஒரு பதிலாக்கினதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பல சோர்வுகளை களையும்படி அண்டவரை இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் திடப்படுத்தி அண்டவரை எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது என்கிற வழிகளை காண்பித்துக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் உறுதிப்படுத்துங்க. கர்த்தரைகளை பலப்படுத்தி அண்டவருடைய சமாதானத்தை அருளி எங்களை ஆசீர்வாதமாய் காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் தாங்கி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோனிய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.